ஓம் சிவாய நமர். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 9 படலம் முதல் 11 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமர்.
மனமுடித்து கொடுத்த மாமியார்கிட்ட ரொம்ப அன்பு மாப்பிள்ளைக்கு. அதனால பொதுவாக நம்ம இப்பயும் உலகத்தில் பார்க்குறோம் லௌகிக்கமா, ஆத்துக்காரி சொன்னா கூட கேட்காதத மாமியார் சொன்னா கேட்டுருவாங்க. அப்படிங்கிறோம் மாமியார் வராருன்னா டிக்கெட்டு வந்து இ டிக்கெட் எப்படி புக் பண்ணி கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் ஏசி அதில் புக் பண்ணி கொடுப்பேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சுடுவான். அப்படியே அன்பாக இருப்பேன். தனக்கு நல்ல பெண்ணை பெற்றுக் கொடுத்ததுனால அந்த நன்றி உணர்ச்சி. அதுபோல தன்னுடைய மாமியாராகின்ற காஞ்சன மாலைக்கு பரமேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மாப்பிளையும் செய்யாத ஒரு அன்பினை செய்தார். அதான் எழுகடல் அழைத்தது. பொன்மாலை என்று பெயர் கொண்ட அந்த காஞ்சன மாலை தவம் ஏற்றி கொண்டிருக்கிறாள். சுந்தரபாண்டியர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய தவசிகள்லாம் எல்லா தேசத்திலேருந்து வந்து மதுரையில் வந்து பெருமானை வந்து தரிசித்து அளவலாவி செல்வார்கள். அப்போ கௌதம ரிஷி வந்தார், பெருமானை தரிசித்து விட்டு காஞ்சன மாலை வீட்டுக்கும் போனார். காஞ்சன மாலை அவரை வரவேற்று ரிஷி என்பதனால பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய பொன்னும் துகிலும் கொடுத்து அவருக்கு அன்னமிட்டு அவரை வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பெற்று திருநீர் வாங்கி அணிந்து, பெருமானே எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும், நீங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கீள் எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணும், நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்தால் ஒரு 5 எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். ராமகிருஷ்ண பரமசரை சுற்றி நிறைய சிஷ்யால் இருக்கா. அப்போ ஒரு பெரிய ஆத்மஞானிங்க வந்தார், பஞ்சாப்லேருந்து உயரமாக வந்தார். அவர் பாம்புக்கு பாம்பை தெரியும்னு சொல்லுவார், பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு ஞானிக்கு ஞானியை தெரியும். உடனே பரமசர் என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யாலெல்லாம் பார்த்து பஞ்சாபில் நல்லா உயரமாக இருக்கிறவா இருப்பா, அது உயரமாக இருக்கிறவா வேகமாக நடந்து போவா, கால் உயரமாக இருக்கும் இல்லையோ, அவர் வேகமாக போவார், நீங்களாம் ஓடி போய் அவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லுவார் நல்ல வார்த்தை, அதை கேட்டுட்டு வாங்கன்னு நினச்சாரான். ஒரு சாது வந்தார்னா அவர் பேசி நம்ம கேட்கணும். அவள் அதுமாரி அவர் துரத்தின்னு போனால் அவர் ஒன்றுமே பேசாமல் போயிட்டு இருந்தார். அந்த ஹவுரா நதியையும் அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். இவா அந்த கரைக்கு போய் ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன்னு அவர் பார்த்தாரா, எங்கள் குருநாதர் நினச்சார் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இவா சொன்னேன். அப்போ குருமொழிக்கு அடங்கி வந்திருக்கேள், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றலைன்னா நான் தப்பு பண்ணினவன் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் நினச்சார். மௌனமேவே உபதேசம் பண்ணார் அவர் தட்சிணாமூர்த்தி மாதிரி. என்ன உபதேசம் பண்ணார்னா, ஆகாசத்தில் சூரியனை காமிச்சார், பூமியில் கங்கையை காமிச்சார், பக்கத்திலேயே ஒரு குட்டை அதில் சேறு அழுக்கு ஜலம் இருக்குது அதையும் காமிச்சார், மூணையும் காமிச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சமிக்கை பண்ணிட்டு போயிட்டார். இவெல்லாம் பரமசிட்ட வந்தா ஏதாவது சொன்னாரா பேசினாரா, பேசலை ஆனால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார், கண்ணால் ஒரு SMS பண்ணிட்டாங்க. என்ன அது அப்படின்னு கேட்டார். இப்படி தான் சைகை பண்ணினார், என்ன புரிஞ்சுட்டேன்னு கேட்டாரா, நீங்கள் சொல்லணும் அப்படின்னார். அவன் சொன்னார், சூரியன் எப்படி புனிதமான கங்கையிலையும் பிரகாசிக்கிறான் அழுக்கு குட்டையிலையும் பிரகாசிக்கிறானோ, அதுபோல் பகவான் எல்லாருக்கும் பொது, படித்தவன் படிக்காதவன், மனுஷன் விலங்கு, ஆண் பெண், உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி, பணக்காரன் ஏழை, பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பரமேஸ்வரனுக்கு கிடையாது. எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக அவர் இருக்கிறார், சூரியன் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிற மாதிரி. அது எல்லாருக்கும் பொது சொத்து. எப்படி எலெக்ஷன் வந்தால் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கோ, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது எலெக்ஷன் வந்தால், அதுபோல் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சுவாமி இருக்கிறார், மற்றதெல்லாம் பார்க்காம அப்படின்னு அர்த்தம். இப்போ கௌதமர்கிட்ட இவன் வந்து ஒரு உபதேசம் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, தபஸை பற்றி சொல்லுங்கங்கிறார். அரிய தவத்திரம் கேட்டாள். கௌதமர் சொன்னார், தபஸ் 3 மனசனால் பண்ணுறது ஒரு தபஸ் மானசம்னு பேர், வாக்குனால் பண்ணுறது ஒரு தபஸ் வாச்சிக்கம்னு பேர், உடம்புனால் பண்ணுறது ஒரு தபஸ் காயிக்கம்னு பேர். மனசுனாலையும் தவம் பண்ணலாம். எப்படின்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்சா மனசுனால தபஸ், யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காம இருக்கிறதே ஒரு தபஸ், தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது, நான் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நம்ம சம்பாதிக்காமல் இருக்கலாம், நினைக்கலாமே நிறையா சம்பாதிக்கணும் நிறையா கொடுக்கணும் நினைக்கிறது ஒரு தபஸ். அப்புறம் கஷ்டப்படுறவாளை பார்த்து தயவோடு இருக்கிறது, தனக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணினா பொறுத்துக்கிறது கோச்சிக்காமல் இருக்கிறது, பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது, பஞ்சேந்திரிகளை நிகிரகம் பண்ணுறது, இதெல்லாம் மனசனால் பண்ணுற தபஸ். வாச்சிக்கம் வாக்கினால் பண்ணுற தபஸ் என்ன அப்படின்னு கேட்டால், பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறது, வேத சாஸ்திரங்களை பாராயணம் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு தர்மத்தை எடுத்து சொல்கிறது, கஷ்டப்படுறவாள்கிட்ட கஷ்டப்படாதீங்கோ மீனாட்சியை வேண்டிக்குங்கோ உங்கள் கஷ்டமெல்லாம் தீந்துரும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்ப மொழி பேசுறது. ஜிஹ்வாமே மது மத்தமா, யார்கிட்டையும் இன்பமாக தான் பேசணும், கடுப்பாக பேசக்கூடாது. இது வாக்குனால் பண்ணுற தவம். உடம்புனால் பண்ணுற தவம் என்ன என்றால், பெருமானுக்கு பண்ணுற சரியை தொண்டு புஷ்பங்கள் பறிக்கிறது, தொடுக்கிறது, நந்தவனம் பராமரிக்கிறது, சுவாமிக்கு ஜலம் கட்டுறது, திருத்தாள் முறையாருந்து பக்கத்திலிருந்து பணி செய்யறது, தானே தன் கரத்தினால் சுவாமியை பூஜை பண்ணுறது, உடம்புனால சுவாமியுடைய கோயிலை பிரதட்சிணம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, அப்புறம் க்ஷேத்ராடனம் பண்ணுறது, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு மரம் தான் மதுரையிலேயே இருக்கும், நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம், எல்லா தேசங்களுக்கும் போய் எல்லா ஸ்தலங்களும் இருக்கிற சுவாமி தரிசனம் நின்று வரணும், அப்படி தீர்த்தாடனம் பண்ணுறது, எல்லா தீர்த்தங்கள்லேயும் சானம் பண்ணுறது, இப்படி உடம்பினால் பண்ணக்கூடிய தவங்கள் தான் நிறையா இருக்குது, எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் எது ஒஸ்தின்னு கேட்டால், புண்ணியம்னு எடுத்துட்டேன்னா மனசனால் பண்ணுற புண்ணியத்தை விட வாக்கினால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் அதிகம், வாக்கினால் பண்ணுற புண்ணியத்தை விட உடம்புனால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் அதிகம். பாவம்னு எடுத்துட்டேன்னா உடம்புனால் பண்ணுற பாவத்தை விட வாக்கினால் பண்ணுற பாவத்துக்கு பாவம் அதிகம், அதை விட மனசனால் பண்ணுற பாவத்துக்கு தோஷம் அதிகம், ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் உடம்புனால் பண்ணணும், அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் எதனால் பண்ணணும், உடம்புனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதில் இந்த நிலையில் நீ வந்து தீர்த்தாடனம் பண்ணலாம், தீர்த்த யாத்திரை சிவஸ்தலங்களுக்கு போகலாம், சிவ தீர்த்தங்களில் நீ வந்து நீராடலாம், கங்கை முதல் தீர்த்தங்கள் நிறையா இருக்கின்றன, ஆனால் அநேகமான தீர்த்தங்கள் அனைத்திலும் ஆடுகின்ற பலன், அந்த தீர்த்தங்கள்லாம் வந்து சேர்ற காரணத்தினால சமுத்திரம்தான் தீர்த்தங்கள்லேயே ராஜா, தீர்த்த ராஜா. ஆகவே சமுத்திர சானம் பண்ணினா எல்லா தீர்த்தங்களையும் சானம் பண்ணின புண்ணியமானது சுலபமாக கிடைக்கிறது என்று கௌதமர் உபதேசம் பண்ணினார். உடனே காஞ்சன மாலைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. ஆசை வந்து தன்னுடைய பெண்ணாகின்ற மீனாட்சியிட்ட போய் சொன்னால், கௌதமர் சொல்லியிருக்காருமா, எனக்கும் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போல ஆசையாக இருக்குது, சமுத்திரம் மதுரையிலேருந்து ரொம்ப எட்டி இருக்குமா அப்படின்னு நினச்சா இவ, இருந்தாலும் அதை சொல்லலை. ஒரு வயசான ஸ்திரீ ஆற்றுல இருக்கிறவாளுடைய துணை இல்லாமல் தானே போய் ஒரு புண்ணியக்காரத்தை ஈட்டிக்க முடியுமா, அதனால் இதை நம்முடைய ஆத்துக்காரர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லி மீனாட்சி என்ன பண்ணால், சுந்தர பாண்டியர்கிட்ட போய் அம்மா ஆசைப்படுறா அப்படின்னு எடுத்து சொல்லலாம். சுவாமி சொன்னார், நீ ஆசைப்படுறேன்னா நான் யோசிப்பேன், அம்மா ஆசைப்படுறான்னு செலக்ஷன் உடனே பண்ணிடணும். மீனாட்சி எப்படி அழகாக கேட்குறா, பெருமானே உன்னுடைய தொண்டருக்காக நீங்கள் அன்றைக்கி அன்னக்குழியும் வைகையும் அழைச்சேள், இன்றைக்கு அம்மா கடலாடணும்னு ஆசைப்படுறா, அதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுங்க. அன்று அன்னக்குழியினோடும் அரழைத்த அருட்கடலே, இன்று அன்னை கடலாட வேண்டினாள் என்று இறந்தாள். இன்னும் சுந்தரர் சொன்னார், அம்மா ஏன் ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும், நம்முடைய அம்மா இல்லையாவ, நம்ம அம்மா வந்து ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறது நமக்கு பெருமையா, லோகத்தை படைக்கும் போது எந்த சப்த சமுத்திரங்கள் படைக்கப்பட்டனவோ அந்த சப்த சமுத்திரங்களையும் அவள் ஸ்நானம் பண்ணட்டும், அவள் ஸ்நானம் பண்ணாத சமுத்திரம் பாக்கி இருக்க வேண்டாம், ஏன்னா எல்லா தீர்த்தங்களும் வந்து சேர்றட சமுத்திரம், இந்த சமுத்திரத்துங்களில் சில தீர்த்தங்கள் சேர்கின்றன, வேறு தீர்த்தங்களில் வெவ்வேறு சமுத்திரங்களில் சேர்கின்றன, சப்த சமுத்திரத்திலையும் ஸ்நானம் பண்ணால் எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ண மாதிரி ஆகிடுது, அதனால் படைக்கப்பட்ட சப்த சமுத்திரங்கள்லையும் காஞ்சன மலை ஸ்நானம் பண்ணட்டும், எப்படி பெருமானே ஸ்நானம் பண்ணுறது, அதுக்கு நேரம் பிடிக்குமே, பல நாள் யாத்திரை பண்ண வேண்டுமே, அதெல்லாம் எதுக்காக பண்ணணும், சப்த சமுத்திரமும் கண்ணெதிர வந்துடும் என்று சுவாமி சொன்னாரா. அப்படி சப்த சமுத்திரங்களையும் சங்கல்பிச்சார். தன்னுடைய திருவாலவாய் கோயிலுக்கு நேர்கீழ் திசையில் எழுகடல் என்று இன்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்துல அங்கு ஒரு ஏற்கனவே ஒரு குளம் இருக்கின்றது, அந்த குளத்திலே அந்த சப்த சமுத்திரங்களும் தோன்றும் வண்ணம் மனசனால் சங்கல்பிச்சார். அந்த சமுத்திரங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது, பூமியை கடந்தெல்லாம் இருக்குது, அந்த ஏழு கடலுக்கும் ஏழு நிறம், வெவ்வேறு நிறம், அந்த நிறங்களோடு கூட உலகத்தை அழிக்க வருகின்ற வெள்ளம் போல பொங்கினவா சுவாமி என்ன பண்ணார், அதனால் ஆபத்து வராமல் தன்னுடைய திருக்கண்ணாலையும் திருக்கரத்தினாலையும் அடக்கினார். அந்த ஏழு சமுத்திரங்களும் அந்த குளத்துக்குள்ளேயே அடங்கி ஏழு கிணறுகளாக ஆகின என்று பார்க்கின்றோம். அந்த ஏழு தீர்த்தத்தோட அந்த குளத்தினுடைய தீர்த்தமும் எட்டாவது தீர்த்தமும் சேர்ந்து எட்டு வித ரூபத்தில் அந்த குளம் அமைந்தது. அது என்ன பண்ணதான், பரமேஸ்வரனையே இருந்து தரிசனம் அபிமுகமாக தரிசனம் பண்ணிட்டுருக்கிறதுனால அவனுடைய சாரூபியம் அந்த அஷ்டமூர்த்தியினுடைய சாரூபியத்தை பெற்றது போல அது இருக்குது, சுவாமியே தீர்த்த ரூபத்தில் அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்து ஸ்நானம் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் மேமேற சொல்லிட்டார். உடனே பிராமணர்லாம் கூப்பிட்றா, ஏன்னா பிராமணர்களுக்கு அவள்கிட்ட அனுக்கிய பரணும், அவளை தட்சிணை வச்சு கொடுத்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவள் கையினால் பவித்திரம் வாங்கிக்கணும், பவித்திரம் வாங்கிட்டு ஸ்நானம் பண்ணணும். அப்போ ஸ்நான விதி கேட்குறா, சமுத்திரத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி ஸ்நானம் பண்ணுறது என்று அந்த விதியை கேட்குறா. அப்போ அவள் சொல்கிறா, கோதரு கற்பினாய் குற்றமில்லாத கற்புக்கரசியே, கொழுநன் கைத்தலம் காதலன் கைத்தலம் அன்றி கன்றின் வால் ஆதல் இம்மூன்றில் ஒன்று அங்கை பற்றியே ஓத நீர் ஆடுதல் மரபென்றோதினார். ஆத்துக்காருடைய கையை பிடிச்சிக்கணும், அல்லது தன்னுடைய புத்திரனுடைய கையை பிடிச்சிக்கணும். கொழுநன் என்றால் கணவன், காதலன் என்றால் மகன். காதலன்னா கணவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். காதலன் என்ற சொல்லு கணவனுக்கும் உண்டு, மகனுக்கும் உண்டு. ஏன்னா இருவரும் இந்த பெண்ணை காத்தற்கு உரியவர்கள். ஒரு அம்மாவை காப்பாற்றுற அந்த கடமை புத்திரனுக்கு உண்டு, மனைவியை காப்பாற்றுற கடமை பர்த்தாவுக்கு உண்டு. ஆக ரெண்டு பேருமே காத்தலை செய்வதனால காதலர்கள், காத்தல் செயலை செய்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய கையை பிடி, ஆண் பிள்ளையினுடைய கையினை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லது ரெண்டு பேரும் இல்லைன்னா பசும் கண்ணுக்குட்டி, ஆண் கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த காஞ்சனமால கண்ணீர் சிந்தினாளாம், நான் போதுமான தபஸ் பண்ணலை, நான் அறகுறையாக தான் தபஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாக முழுக்க நான் பூர்ணமான தபஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு என் பர்த்தாவோ அல்லது புத்திரனோ என் பக்கத்தில் இருப்பாளே. பர்த்தாவும் வந்து சொர்க்கத்தில் இருக்கார், புத்திரனோ எனக்கு தோன்றலை, ஆகவே நான் பண்ணின தபஸ் கம்மி என்று நினைத்து கண்ணீர் சிந்தினாளாம். ஆகவே இனிமேல் எனக்கு ஒரு கன்றுக்குட்டி தான் வேணும் அப்படின்னு நினச்சாளாம். உடனே அந்த வருத்தத்தை மீனாட்சி போய் சொன்னாள் சுந்தர பாண்டியர்கிட்ட, நம்ம அம்மா வருத்தப்பட வேண்டாம், அவள் கண்ணீர் சிந்த வேண்டாம், கண்ணீரை துடைத்துக்கொள்ள சொல்லு என்று சொல்லிவிட்டு மனசனால் சங்கல்பித்தார். அங்கே இந்திரலோகத்தில் சொர்க்கத்தில் இந்திரனுக்கு பக்கத்தாப்பில் ஒரு ரத்தன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கார் மலையதோஜ பாண்டியன். புண்ணியத்தில் அனுபவிக்கிறார், இந்திரனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கார். பூமியில் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய சீட்டு மட்டும் ஆட ஆரம்பிச்சிருத்து. யாருடைய சீட்டு? மலையதோஜனுடைய சீட்டு. அவருக்கு தெரியாமலே அந்த சீட்டு பறந்து மதுரைக்கு வந்துடுத்து. மலையதோஜன் அந்த சிம்மாசனத்தோட சுந்தரபாண்டியருடைய சங்கல்பத்தினால் என்ன பண்ணார், மதுரைக்கு கீழே வந்துட்டார். திவ்ய ரூபத்தோட அவர் தேவதா ரூபத்தோட பூமிக்கு வந்தார். வந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரமேஸ்வரன் ஆக்கினால் இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காஞ்சன மாலையை கண்டு மகிழ்ந்தார், தன்னுடைய மகள் அவளை கண்டு மகிழ்ந்தார். மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னு. ஒரு அன்ன பக்ஷி தாமரை மலரை பார்த்த உடனே பறந்து போய் உட்காந்துக்குமா அதில், அதுபோல் அப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டினாளாம். திருமணம் ஆனாலும் அப்பான்னா அப்பா தானே, ஓடி வந்து கட்டின்றாள். அவர் அப்படியே கண்ணீர் சிந்தினார், மகிழ்ந்தார். பாண்டியர் சொன்னார், மனைவி கையை பிடித்து கொண்டு அம்மா மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த சப்த சமுத்திரத்தில் நீங்கள் ஸ்நானம் பண்ணணும் எங்களுக்காக அப்படின்னு சொன்னார். உடனே தன்னுடைய மனைவி கையை பிடித்து கொண்டு மலையத்வஜ பாண்டியரானவர் அந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணினார் என்று பார்த்தோம். ஸ்நானம் பண்ணி அவள் எழுந்திருக்கும் போது எப்படி இருந்தான்னா பழைய ரூபத்தோடு எழுந்திருக்கலையா, பரமேஸ்வருடைய சாரூபியத்தோடு எழுந்திருந்தார். மலையத்வஜ பாண்டியன் சிவ சாரூபியத்தை அடைஞ்சிட்டார். ஜட்டாபாரம், திரிபுண்டரம், கருப்பு கழுத்து, மான்மழு, அதோட சூலத்தோடு எழுந்திருக்கிறார். அந்த காஞ்சனமால அம்பாளுடைய சுரூபத்தோடு எழுந்திருந்தார். எழுந்துட்டா அவளுக்கு கைலாசத்துலேருந்து ஒரு விமானம் வருது. அந்த விமானத்தில் இவள் ரெண்டு பேரையும் சிவகணங்கள்லாம் ஏற்றினான். நாம் போக வேண்டிய இடம் அங்கே, நீங்கள் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், நம்ம சிவபுரத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகும்பொழுது பூலோகத்துலேருந்து போகிறது அந்த விமானம். புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், வைகுண்டம், இந்த லோகங்களெல்லாம் கடந்து மேலே இருக்கிற சிவலோகம் அப்படிங்கிற சிவலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அது போகும்போது இவள் திரும்பி திரும்பி கீழே பார்த்துட்டே இருக்கா பூலோகத்தில். மதுரையை பார்த்துட்டு மதுரையை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல, சிவசாரூபியம் பெற்றும் கூட. அந்த மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கா, அந்த அவளுடைய அந்த காட்சி மறைகிறவரையும் திரும்பி திரும்பி பார்க்குறானா, மீனாட்சியையும் சுந்தர பாண்டியரும் பார்க்குறா. என்ன நினச்சாரா அந்த மலையத்வஜ பாண்டியர், பூமியில் சுவாமி நம்முடைய ரூபத்தை வாங்கிட்டு தன்னுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். தந்தது உன் தன்னை, கொண்டது என்றென்னை, சங்கரா அருக்குலோ சதுர. ஒரு பாகு பண்ணுறோம், ஜலத்தில் வெள்ளத்தை கரைச்சா வெள்ளப்பாகு. அந்த வெள்ளம் என்ன பண்ணுறது, ஜலத்தினுடைய ரூபத்தை தான் வாங்கிட்டு தன்னுடைய இனிப்புங்கிற ரூபத்தை ஜலத்துக்கு தருது, அதனால் வெள்ளப்பாகு உண்டாரு. இந்த உயிரை பிரம்ப பரமேஸ்வரத்தினுடைய திருவடியில் ஐக்கியம் பண்ணிக்கும் பொழுது என்ன பண்ணுறார், உயிருடைய குற்றங்களெல்லாம் போக்குறார், மலங்களெல்லாம் போக்கிறார், தன்னுடைய ஆனந்த சுரூபத்தை அதுக்கு தரார், தன்னுடைய ரூபத்தை அதுக்கு கொடுத்து தன்மயமாக ஆக்குறார். அப்படி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறார், முதல்ல அவர் தன்னை போல அந்த உயிரை போல ஒரு மனுஷ ரூபம் தாங்கி அருபரத்துருவன அவனியில் வந்து குருபரனாகி பெருமை அருள்கின்றான். குருநாதனாக வரார், அந்த குருநாதனை சிவம் என்று அறிய வேண்டும், அவனை மனிதன் என்று இகழக்கூடாது. அருபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. கைலாசபதி நம்ம போல ஒரு பாண்டியனாகி நம்முடைய மகளை மணந்து நம்முடைய ராஜாங்கத்தை பெற்று அந்த தர்ம பரிபாலனம் பண்ணுறது என்பது எதற்காகன்னு சொன்னால், நம்மை போல் அவன் ஆகியது அவனைப் போல் நாம் ஆவதற்காக. அப்படின்னு மலைத்தோஜம் பண்ணி நினைக்கிறாராம். அந்த சிவ தத்துவத்தை நினைக்கிறார். சுவாமி நம்மளை மாதிரி மனுஷனா குருநாதனா வர்றது எதற்காகனா, அவனை மாதிரி நாம் சிவஸ்வரூபத்தை அடையணுங்கிறதுக்காக தான் குருநாதனா வர்றார். இதுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்றது. பக்குவியான ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக கைலாசபதியே குருநாதனாக வருகின்றான். அப்படி மீனாட்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் என்ன சொல்றா, எல்லாருக்கும் பால் கொடுக்குற காமதேனு தான் புதுசாக பிரசவிச்சிருக்கிற ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஆசையாக பால் தராதா? தரும். அதே போல எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற பெருமானே, உங்களுடைய பிரியத்துக்கு பாத்திரமா இருக்கின்ற எனக்கு நீங்கள் பண்ணுற அனுகிரகம் இருந்தால் அமோகமானது என்று மீனாட்சி அந்த சுந்தர பாண்டியருடைய மனசு குளிர்றா மாதிரி ஆரம்பிச்சாலாம், அழகாக பேச ஆரம்பித்தா. சுவாமி சுதாரிச்சுட்டார், நீ இதை சொல்றதுக்காக மட்டும் வரல, வேற எதையோ சொல்றதுக்காக நீ இதை சொல்ற. சுவாமி நீங்க ரொம்ப எங்கிட்ட அழகா வந்து அன்பா இருக்கேள் அப்படின்னு பத்னி சொன்னாலோ, அல்லது பர்த்தா பத்னியை பார்த்து அம்மா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா எனக்கு தெரியற அப்படின்னு சொன்னாலோ, அது அவன் அதை மட்டும் சொல்றதுக்காக சொல்லல, வேற ஏதோ சொல்றதுக்காக சொல்ற. அப்படின்னா சுவாமி சொன்னார், தொடர்ந்து சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு. நான் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெண்ணா பிறந்துட்டேன், பிள்ளையா பிறக்கல, இந்த வம்சம் இதோடு நின்றுடுமோன்னு எங்கள் அப்பா பயந்தார். அப்படி அவர் பயப்படாமல் இருக்கிறதுக்காக எங்கள் அசரீரியாக அவருக்கு பயத்தை போக்கிட்டு என்னை வந்து கைப்பிடித்து இந்த வம்சத்தை காப்பாத்தினே, தொடர்ந்து நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா என்று சொன்னார். அந்த சங்கல்பத்தை சுவாமி உணர்ந்தார். உணர்ந்தோடனே மீனாட்சிக்கு ஒரு குழந்தை வேண்டும், தொடர்ந்து இந்த பாண்டிய வம்சம் விருத்தியாகணும்னா மீனாட்சி வயிற்றில் ஒரு குமாரன் உதிக்க வேண்டும் என்று ஜெகன்மாதாவாகின்ற அங்கையர்கண்ணி விரும்புகின்றாள் என்பதை உணர்ந்து பரமேஸ்வரன் ததாஸ்து அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொல்கிறார்னா என்ன அர்த்தம், சுவாமி சங்கல்பத்தினால்தான் இப்போ இந்த குழந்தை பிறக்க போகிறது. நமக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற மாதிரி சுவாமி வந்து ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தை பிறக்கலை. அதைத்தான் சொல்கிறார் புராணக்கர் என்ன சொல்கிறாருன்னா, பரமேஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்ம தத்துவத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கு வேதாதி சாஸ்திரங்களில் அப்படின்னு கேட்டால், ஜகத்தில் இருக்கிற எல்லாரும் உயிர்கள் தான், அவர்களை போல சுவாமி கிடையாது, உயிர் குணம் எதுவும் சுவாமிகிட்ட கிடையாது. சுவாமி சங்கல்பத்தினாலே ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். அவருக்கு மூணு விசேஷ லட்சணங்கள் இருக்குது. என்ன லட்சணம்னு கேட்டால், கர்த்திருவம் அகர்த்திருவம் அந்யதா கர்த்திருவம் அப்படின்னு மூணு கௌரவங்கள் இருக்குது. கர்த்திருவம்னா என்னென்னா, ஒன்றினை செய்கை கர்த்திருவம், யாரும் செய்ய முடியாத சுவாமி செய்வார் அது கர்த்திருவம். அகர்த்திருவம் அப்படின்னா செய்யாது இருக்கை, அதுன்னு செய்யாது இருக்கை சோம்பேறியாக இருக்கிறதா அப்படி இல்லை, எல்லாரும் செய்தே தீருவார்கள் அதை சாமி செய்யாமல் இருப்பார். தூக்கம் வந்தால் தூங்கியே தீருவோம், பசிச்சா சாப்பிட்டே தீருவோம், ஆசை வந்தால் அடைந்தே தீருவோம், வலிச்சா அழுதே தீருவோம், கோபம் வந்தால் சண்டை போட்டே தீருவோம் இல்லையா. ஒரு காரியத்தை செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. நெருப்புக்கு பக்கத்தாப்பில் பஞ்ச வச்சா பத்தின்டே தீரும், அப்படி சுவாமி கிடையாது. மூவிலையிலும் அழகியா இருக்கின்ற திரிபுர சுந்தரி, அழகினுக்கு யாருக்கும் இணையில்லாதவள், அந்த அம்பாளை ஒரு பாகத்தில் ஒட்டி வச்சுட்டாமல் இருந்தும் அவர் காமனை ஜெயிச்சவராக இருக்கிறார். மங்கையோடு இருந்தே யோகு செய்வான். அவர் ஊர்துவ ரேதசாக இருக்கிறார், அவருடைய சக்தி வெளிப்படுறதில்லை. அப்படி மூவுலையிலும் அழகாக இருக்கின்ற அம்பாள் கூடவே இருந்தும், அவருடைய சன்னிதானத்திலே இருந்தும், ஃபெவிகால் போட்டு ஒட்டினாமறி இருந்தும் அவருடைய ரேதஸ் வந்து வெளிப்படுறதில்லை என்பதனால அவர் வந்து செய்யாதிருத்தல் என்ற அந்த சிறப்பினை பெறுகின்றார். அகர்த்திருவம்ங்கிறார். அந்நதா கர்த்திருவம் அப்படின்னா என்னென்ன, எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, மாற்றி தான் செய்யணும், வேறொன்று செய்கை வேறுபட செய்கை. சரி, அகர்த்தத்துவத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். கர்த்தத்துவத்துக்கு என்ன உதாரணம், எல்லாரும் செய்கிறதையா சாமி செய்கிறார், எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிடுவாளா விஷம் சாப்பிடுவாளா, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக ஒருத்தன் விஷத்தை எடுத்து குடிப்பானா, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக பிடிக்காத கோதுமை உப்புமா வேணால் சாப்பிடலாம், இல்லை பிரெட்டு வாங்கி வேணால் சாப்பிடலாம், இல்லை பிஸ்கட்டை வாங்கி வேணால் சாப்பிடலாம், ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக விஷத்தை சாப்பிடுவாளா, ஏன் விஷம் பசியே போக்கும் ஆளையே போக்கிடும். அதே போல கண்ணிலிருந்து ஒரு ஓவியத்தை வாங்குவானா, எவ்வளோ அழகாக இருந்தாலும் கண்ணை கொடுத்துட்டு ஓவியத்தை வாங்க மாட்டான், தன்னை காத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சுவாமி என்ன பண்ணார், அமிர்தம் போல விஷத்தை பானம் பண்ணினார். அது அவரை தவிர யாராலையும் பண்ண முடியாதுங்கிறதால பண்ணினார். கங்கையை தாங்கினார். ஏன் கங்கையை தாங்கினார்னா, கங்கையை தாங்கினால் தனக்கு புண்ணியம்னு தாங்கலை, அவரால் தாங்கப்பட்டதுனால்தான் கங்கைக்கு புண்ணியம், அதுதான் கங்கைக்கு பிரபாவம், இன்னொருத்தர் தாங்க மாட்டாங்கிறதால செய்தார். அப்போ உத்தம புருஷ லட்சணம்ங்கிறது என்னென்னா, யாராலையும் இது செய்ய முடியாது ஆனால் இது செய்ய வேண்டிய செயல், இதை செய்யலைன்னா ஜனங்கள் கஷ்டப்படுவா, செய்யறதுக்கு வேற யாரும் இல்லை நாம் செய்வோம் என்று முன்வந்து செய்தல், ஆகவே அதான் கர்த்திருவம். அதான் பகவான் பண்ணுறார், கங்கையை தாங்குகிறார், விஷத்தை சாப்பிட்றார். அகர்த்திருவம் அம்பாள் கூட இருந்தே மனமடங்கி இருக்கிறார், மன்மதனை அடக்கி இருக்கிறார். அந்நதா கர்த்திருவம் மாற்றி செய்தல். அது என்ன மாற்றி செய்தல் அப்படின்னா, நன்னா கவனிங்க, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் வந்தது. ராமன் என்ன பண்ணினார், ராவணனை வதம் பண்ணிவிட்டார். ராவணனுடைய உடம்பு பூமியில் விழுந்துருத்தும். அதுக்கப்புறம் அவள்லாம் வந்து சம்ஸ்காரம் பண்ணினா, அந்த உயிர் என்னாச்சு, உயிர் வந்து உடம்புலேருந்து பிரிஞ்சால் எங்கே போகணுமோ, தட்சிண திக்பாகம் யமலோகத்துக்கு போய் சேரும். யாருடைய உயிராக இருந்தாலும் அங்கே போய் அதனுடைய புண்ணியபாவத்துக்கு ஏற்ப லெட்ஜரை பார்த்து அக்கௌண்ட் படி எத்தனை வருஷம் இங்கே சொர்க்கத்தில் இருக்கணும், நரகத்தில் இருக்கணும், திரும்பவும் என்ன ஜென்மம் எடுக்கணும் அப்படிங்கலாம் முடிவு பண்ணுவான். அப்போ உடம்புலேருந்து உயிர் பிரிந்தால் உயிர் வந்து வேறு இடத்துக்கு போகிறது. யார் வதம் பண்ணானோ அவன் அந்த உயிரை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்க முடியாது. உங்கள் செல்லை நான் எடுத்துட்டேன்னா என் பையில் போட்டுக்கலாம், உங்கள் உயிர் எடுத்துட்டா நான் என் பையில் போட்டுக்க முடியாது, அது போயிடும். இப்போ ராமனுக்கு ராவணுடைய உயிர் மீது ஆட்சி இல்லை, கண்ணனுக்கு கம்சனுடைய உயிர் மீது ஆட்சி இல்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ பேருடைய உயிரை போக்கியிருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, உடம்பிலிருந்து உயிரை பிரித்தார்கள். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், மன்மத்தனுடைய உடம்பிலிருந்து உயிரை பிரித்தார். அந்த உயிரை யமலோகத்துக்கு அனுப்பாமல் ரதி கையில் கொடுத்தார். உனக்கு உன் புருஷன் உண்டு, நீ கொடுத்துட மாட்டார். இது யாரால முடியும், பரமேஸ்வரன் தான் சுவாமிங்கிறதுக்கு இதை தவிர வேற பிரமாணம் வேண்டாம், வேற எந்த தெய்வத்தினாலும் இது பண்ண முடியுமா, யோசிச்சு பாருங்க. மன்மதன் உடம்புலேருந்து உயிரை பிரித்தார். பிரித்து மன்மதன் என்ன பண்ணார், நீ கண்ணாடி பார்த்தா உனக்கு உன் முகம் தெரியாது, ஆனால் ரதி வந்தா அவளுக்கு உன் முகம் தெரியும். என்னன்னா இது, தலையிலெல்லாம் புழுதி படிஞ்சிருக்க அப்படின்னு அவன் தட்டி விடுவேன். உனக்கு உன் தலை எங்கே இருக்குன்னு தெரியாது, அவளுக்கு தெரியும். என்ன காரணம்னா, சுவாமி அவளுக்கு வரம் கொடுத்துருக்கிறார், உனக்கு உங்கள் ஆத்துக்காட்ட போகம் உண்டு, நீ சௌக்கியமாக இருக்கலாம், நீ ஒரு தப்பும் பண்ணலை. சுவாமி என்ன பண்ணுவார், தப்பு பண்ணுவாளுக்கு தான் தண்டனை தருவார், ஒட்டு மொத்தமாக தண்டனை தரமாட்டார். இன்றைக்கி என்ன ஆறுது, யாரோ தப்பு பண்ணியிருக்காங்கிறதுனால தீவிரவாதம் என்ன பண்ணுறான், யாரையோ ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுனால அப்பாவி ஜனங்கள் இருக்கிற இடத்துல குண்டு போட்டுடுறான், ஒருத்தரை கொள்றதுக்காக 1000 பேரை கொள்றான். சுவாமி அப்படி பண்ணல, 30 அசுரர்களை எரித்த பொழுது சிவபூஜை பண்ணுற 3 பேரை காப்பாற்றினார், மன்மதனை எரித்தார், ரத்திக்கு அனுகிரகம் பண்ணார், உனக்கு மன்மதன் உண்டு என்று அனுகிரகம் பண்ணார். இது அந்யதா கர்த்திருத்தம், அவர் தான் சுவாமிங்கிறத காட்டினார். அதுபோல பெருமான் சம்போகம் இல்லாமலேயே மீனாட்சிக்கு கர்ப்பம் தரிக்கிற மாதிரி பண்ணினார். தன் சங்கல்பத்தினாலேயே தன் நெற்றியில் தோன்றிய அந்த ஸ்கந்தன் முருகப்பெருமான் இவருடைய வயிற்றில் தோன்றட்டும் என்று நினைத்தாராம். முருகப்பெருமான் அம்பாளுடைய வயிற்றுக்கு வந்துவிட்டு பரமேஸ்வரன் வேற ஒரு காரியமும் பண்ணலை, தன் நெற்றியில் இருக்கிற முருகப்பெருமான் மீனாட்சியுடைய வயிற்றிலே வரட்டும் அப்படின்னு நினைத்தார். நினைத்த அளவிலே மீனாட்சிக்கு கர்ப்பமானது உண்டாயிற்று. இந்திரஜால வித்தை போல கர்ப்பம் தரித்தவள் போல் ஆயினாள். அதனால் அவளுக்கு மசக்க உண்டாயிற்று. மசக்க என்னென்னா, என்னவும் எளிய வேணும் அரியன என்ன வேட்டாள், அல்பமாக இருக்கிற வஸ்துக்களெல்லாம் ரொம்ப ஒஸ்தியாக இருக்கிற வஸ்து மாதிரி சாப்பிடணும்னு ஆசை வருமா. பயத்தில் குழந்தை இருக்கும்போது புளியை பார்த்தா திங்கணும்னு தோணும், நெல்லிக்காய் பார்த்தா திங்கணும்னு தோணும். இன்னொருத்தர் கையில் புளி இருந்ததுன்னா இதை கூட நான் வச்சுக்கிறேன், ஏன் உங்கள் காத்துல புளி இல்லையா, ஆற்றுக்கு போகிற வரையும் இது வாயில் கொஞ்சம் போட்டுன்னு போகிறாங்க. அதுபோல் அந்த மசக்கையானது அவளுக்கு உண்டாயிற்று. அப்படி இந்திர ஜால வித்தை காட்டுவான் என்ன, தன்பால் செந்திரல் நாட்டம் என்ற செல்வனை கர்ப்பம் எய்தாது என்றால் தான் அவள் கர்ப்பத்தில் எய்தாதுன்னு அர்த்தம். அவள் கர்ப்பம் எய்தினாள், பிதா வந்து பத்னியினுடைய கர்ப்பத்திற்குள் தான் செல்வதனால அவள் கர்ப்பம் தரிக்கிறாள் அங்கனம் இல்லாமல். அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு கர்ப்பவாசம் கிடையாதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு புத்திரன் உண்டானாலும் சாஸ்திர ரீதியாக பரமேஸ்வரனுக்கு கர்ப்பவாசம் கிடையாது. அவனுடைய ரேதஸ் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே போனாதான் அவனுக்கு கர்ப்பவாசம், அது அவனுக்கு கிடையாது. அவ்வாறு மீனாட்சியானவள் இந்திரகாலம் போல கர்ப்பம் தரிக்க, அந்தமில் உயிரும் ஞாலம் அனைத்தையும் ஈன்ற தாயாம் சுந்தரவல்லி தன்பால் தோன்றுமாறு உள்ளம் செய்தான். அப்படி அவன் திருவுள்ளம் செய்தான், அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு சோமவாரம் திருவாதிரை நட்சத்திரம் அந்த குரு பார்வை இருக்கிற மாதிரி ஜன்ம லக்னம், ஜன்ம லக்னத்தில் 4 போன்ற 8 போன்ற ஒஸ்தியான இடத்துலேருந்து குரு பார்க்குறார். அந்த குரு பார்வை விழும்படியாக அந்த ஜன்ம லக்னத்தில் உக்ரகுமார பாண்டியருடைய அவதாரமானது நிகழ்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி முருகப்பெருமானே மீனாட்சி வயிற்றில் உக்ரன் என்ற பெயரோடு ஒரு குமாரனாக அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணும்பொழுது அந்த அவதார காலத்தில் இந்திரன் மேருமலை வருணன் இந்த 3 பேருக்கும் இடது தோல் துடித்தனவான், அவளுக்கெல்லாம் ஆபத்துன்னு அர்த்தம், இவனால் அவளுக்கு ஆபத்து. அப்படி தனக்கு பிறந்த குழந்தையை மீனாட்சி என்ன பண்ணாள், ஆசையாக எடுத்துக்கொண்டாள். எடுத்தனள் மொந்து புள்ளி எந்தினள் காந்தன் கையில் கொடுத்தனள். இது உலக வழக்கு, பிறந்த குழந்தையை அம்மா எடுத்துக்கிறது, அது மோந்து பார்க்கறது, முத்தம் கொடுக்கறது, அப்பா கையில் கொடுக்கறது. அதுபோல் மீனாட்சி சுந்தர பண்டிர் கையில் அந்த குழந்தையை கொடுத்தாள், திரும்பவும் அவர் கையிலேருந்து வாங்கிட்டாள். வீங்கு கொங்கை நின்று இழிபால் வெள்ளம் விடுத்தனள், தன்னுடைய முலைகளிலிருந்து பொழிகின்ற பால் வெள்ளத்தை ஒரு வெண்மையான வள்ளம் வெள்ளம் என்றால் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்திலே கறந்து கொண்டாள். குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல்வாய் மடுத்தனள் அறுத்தினாள் தன் மைந்தனை எம்பிராட்டி. முருகப்பெருமானாக முருகப்பெருமான் வந்திருக்கிறார் இல்லையா குழந்தையா, அந்த குழந்தையின் வாயிலே இந்த பாலடையை வைத்து அதனை போட்டுகின்றாள். அது குமுதம் போல் அந்த வெள்ளம் இருந்தது, குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல் இருந்துங்கிறதுனால பாலாடை மூலம் பொட்டினாள்னு ஒரு சங்கேதம் இருக்கு. ஏன்னா அம்பாளுக்கு அபீத குச்சாம்பாள்னு பேர். அவள் இன்று வரை யாருக்குமே தன் முலையிலே வாய் வைத்து உண்கின்ற பேற்றினை தரவில்லை என்ற காரணத்தினால தன் வயிற்றில் தோன்றிய உக்ரகுமாரனுக்கும் தன்னுடைய பாலினை ஒரு பாலாடையிலே கறந்துதான் கொடுத்தாள் என்று தோன்றும் வண்ணம் இங்கு சொல்றாரு. அதான் இந்திரஜாலம் போலன்னு சொல்றாரு. குமுத போதுன்னா அள்ளி அந்த குவளை மலர், செங்குவளை மலர், அது எப்படி இருக்கும், பாலாடை போன்ற வடிவம் கொண்டிருக்கும். அதில் பால் நிரம்பியிருக்கு. எப்படின்னா இந்த குவளை மலரை இரவு நேரத்தில் நிலாவானது தன்னுடைய கரங்கள்னால விரிக்கும். அதை விரித்து அது மலரவும் அந்த நிலாவுடைய வெளிச்சம் அதில் வந்து பால் போல் படியும். அதுபோல் இந்த பாலடையில் அந்த பாலானது கறக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பு குறிப்பால் உணர வைக்கிறார். அவ்வாறு அந்த அம்பாளானவள் உக்ரகுமார பாண்டியனுக்கு பாலூட்டினாள். அந்த முருகப்பெருமானுக்கு பெருமான் ஜாதகன்மம் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் செய்தார். உக்ரவர்ம பாண்டியன் என்று அவருக்கு பெயரிட்டார். நாலாவது மாதத்தில் பிரவேசம் அப்படிங்கிற சம்ஸ்காரமாக இருந்தது, சந்தி மிதித்தல், குழந்தைய வெளியில் கொண்டு வந்து கோயில் காட்டுறது. அதுக்கப்புறம் ஆறாம் மாதத்தில் அன்னப்பிராசனம், சமச்ச சாதத்தை ஊட்டுறது. அப்புறம் ஓராண்டின் மேலாகிய திங்கள் 13வது மாதத்தில் சவுளம், அதுக்கு வந்து வபனம் பண்ணுறது, அதாவது தலை முடி நீக்குகின்ற அந்த மயிர் வினை மங்கலம். அப்புறம் 5வது ஆண்டில் உபநயனம் பண்ணினார், 13வது மாதத்தில் பண்ணினார் சவுளத்தை. 5வது ஆண்டில் உபநயனம் பண்ணினார். இது 5வது ஆண்டுங்கிறது எல்லாமே கணக்கு வந்து இந்த வருஷ கணக்கு வந்து கர்ப்பத்திலேருந்து 5வது ஆண்டு ஆரம்பத்தில் உபநயனம் பண்ணினார். எல்லா கலைகளையும் அவருக்கு அந்த பிருகஸ்பதி ஆகின்ற குருநாதர் வந்து உபதேசித்தார். பாசுபத அஸ்திரங்கிற வித்தியை மட்டும் பரமேஸ்வரன்ட்ட சாட்சாத்தாக கத்துண்டார், சுந்தர பாண்டியன் வந்து கத்துண்டார். அது அவருக்கு தெரியாது, பிருகஸ்பதிக்கு தெரியாது. அதனால வேதாதி சாஸ்திரங்களையும் மற்றபடி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாவற்றையும் அந்த வீரனுக்குரிய எல்லா கலைகளையும் பிருகஸ்பதிட்ட கற்றுக்கொண்டு பாசுபதாஸ்திரத்தை மட்டும் வந்து பரமேஸ்வரத்தையே கற்றுண்டார். 8 ஆண்டு அளவில் எல்லா படிப்பும் அவருக்கு நிரம்பிடுத்தும். 8 வயசில் கிராஜுவேட் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது 8 வயசுலேருந்து 16 வயசு வரையும் வெறும் விளையாட்டு தான். எப்படி 8 வயசுக்குள்ளே படிப்பு முடிஞ்சுடுத்தோ 8 வருஷம் விளையாடுறதுன்னா எவ்வளோ சௌக்கியம் யோசிச்சு பாருங்க. என்ன 16வது வயசில் விளையாடின்னு இருக்கார், முதலில் ஆனந்தமாக விளையாடின்னு இருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் அது விலங்குகளோடையும் உயிரினங்களோடையும் இயற்கையோடையும் இன்பமாக பொழுது போக்கிக் கொண்டிருக்கிறார். 16வது வயது அளவில் அந்த உக்ரகுமாரனுடைய திவ்யமான சாமுத்ரிகா லட்சணங்கள் பொருந்திய அந்த புருஷ ஆகிருதியை பார்த்து சுந்தர பாண்டியருக்கும் மீனாட்சிக்குமே கண்ணு சொக்கிறது. சொக்கத்தங்கமாக இருக்கிறார் அந்த உக்ரகுமாரர். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த 32 லட்சணங்களும் இவர்கிட்டே வந்து அமைந்ததாக தெரியுது. அப்போ சுவாமி பண்ணினார், இவனுக்கு நம்ம வந்து முடி கவிப்பதற்கு முன்பாக கல்யாணம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டி திருமணம் தான். திருமணத்தை பண்ணிவிட்டு இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ராஜாங்கத்தை கொடுப்போம் என்று தன்னுடைய கடமையை ஒரு பூமியில் இருக்கிற பிதா செய்வதைப் போல உணர்ந்து சுந்தர பாண்டியர் அதற்கான ஆயத்தங்களை செய்தார். உடனே என்ன பண்ணார், சுயம் சுவாமி பரமேஸ்வரனா கூட மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி இருக்கின்றார் இல்லையா, சுவாமி பூமியில் வந்து பாண்டியனாக இருந்தார்னா ஒரு ராஜா என்ன பண்ணணுமோ அதை மாதிரி நடந்துக்கணும், எல்லாத்தையும் தானே ஜீபும் பாபா பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணார், மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டார், என் மகனுக்கு ஒரு மகள் தேடுங்கள்னு சொன்னார். பெரியவாளை கூப்பிட்டு சொல்லணும், தானே தானும் தேடுறதுக்கு முன்னாடி பெரியவாளை நம்பணும். தான் பெரியவாளை நம்பினாதான் தன் குழந்தை தன்னை நம்பாமல் தானே தேடிக்காமல் இருக்கும், தன்னை போல தான் அந்த பிள்ளை இருக்கும். ஆகவே தனக்கு ஒரு மருமகளை தேடுவதற்கு பெரியோர்கள்ட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சா பிதா அப்படி இருந்தால் தான் இந்த குழந்தை அவசரப்படாமல் இருக்கும் என்று பார்க்கின்றோம். உடனே மந்திரிமார்கள்லாம் வலை போட்டு தேடுறா, இந்த உக்ரவர்மனுக்கு இணையான தவம் பண்ணியிருக்கிற அழகான ஒரு பெண் வேண்டும்னு தேடும் பொழுது இந்த பாண்டிய தேசத்துக்கு வடக்க இருக்கிற சோழ தேசத்தில் கல்யாணபுரம் என்ற ஒரு ஊர், அதுவும் மணவூர் என்ற பெயர் வரும். அந்த ஊரிலே சூரியவம்சத்திலே தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறார் சோமசேகர சோழராஜா. அந்த ராஜாவினுடைய மகள் காந்திமதி திருமண பருவத்தை எழுதியிருக்கின்றாள். அவள் இவனுடைய கரத்தை பிடிப்பதற்கு தகுந்தவள் என்று பெரியோர்கள் எல்லாம் யோசித்து முடிவு பண்ணார்கள். குலங்கோத்திரம் எல்லாம் பார்த்து அவருடைய பக்குவத்தெல்லாம் பார்த்து முடிவு பண்ணினார்கள். பண்ணிட்டோம் என்ன பண்ணுற, பெண் கேட்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வைதிக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பிள்ளையை பெற்றவன் தான் பெண்ணை கேட்க வேண்டும், அதற்கு வரப்பிரேஷன் பேர். இப்படி நடக்கிற கல்யாணம் தான் விதிவத்தா நடக்கிறது. எந்த ஒரு நிலையிலையும் பெண்ணை பெற்றவன் என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று தன் பெண்ணுடைய ஜாதகத்தை பிள்ளை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அது வேத சாஸ்திரத்துக்கு விரோதம். நம்ம வீட்டு பெண்ணை தொடர்ந்து கேட்கணும். எந்த ஜாதியா இருந்தாலும் இதுதான், எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் வேதம் தான் பிரமாணம். எல்லா ஜாதியும் வேதம் சொன்ன ஜாதி தான். எல்லா ஜாதிக்கும் வேதம் சாஸ்திரம். வேதம்ங்கிறது பிராமணாளுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் சேர்ந்து தான் பொது வேதம். வேதத்தை கொண்டு உலகம் படைக்கப்பட்டிருக்கு. வேதத்தை கொண்டு உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் வேதம் என்பது பொதுவாக இருக்குது. அப்போ வேத விதிப்படி தான் எல்லா ஜாதிகர்களும் மனம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஹிமவானுக்கு தெரிஞ்செடுத்து நாரதர் சொன்னார், உன் மகளாகின்ற பார்வதிக்கு கைலாசபதியான பரமேஸ்வரன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டார். இன்னார் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் கூட வேத விதிக்கு உட்பட்டு நாம போய் பரமேஸ்வரனை நித்தியப்படி தரிசனம் பண்ணுறார் சுவாமியை கைலாசத்தில். ஆனால் என் பெண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளைன்னு நாரதர் சொன்னார், ஆகவே என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன காரணம்னா அப்படி சொல்லக்கூடாது விதி. அதனால சுவாமியே என்ன பண்ணார், அகஸ்தியர் முதலில் சத்தரிஷியில் விட்டு பெண் கேட்டார் என்று அங்கே பார்க்குறோம். அதனால சுந்தர பாண்டியர் மந்திரிமார்களெல்லாம் அனுப்புகிறார், நீங்கள் கல்யாணபுரத்துக்கு போய் உக்ரவர்மனுக்கு அந்த காந்திமதிங்கிற பெண், சோமசேகர சோழனுடைய பெண் காந்திமதினு பேர், அவளை விவாகம் முடிப்பதற்காக கேட்டு பெறுங்கள் என்று சொன்னார். இவா புறப்படுறா. இவா பாதி வழி போயிட்டு இருக்கும்போதே ராத்திரி வருது. ராத்திரியில் சுவாமி என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமான் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய பரம பக்தனாக இருக்கின்ற சோமசேகர சோழராஜாவுடைய கனவுல போய் சேர்றார். சந்திர கலையோட மான் மழுவோட தலையில கங்கையோட கையில சூலத்தோட இடுப்புல புலித்தோரோட சர்ப்பாபரணத்தோட சாமி தோன்றின உடனே அவன் புல்லரித்து ரோமகர்ஷண மெய்தி கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி கனவிலேயே எழுந்து பெருமானை பலமுறை வணங்கி, பெருமானே எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்களே என்று வியந்து அவரை ஸ்துதித்தான். சுவாமி சொன்னார், நீ பெறாத தவத்தினால் பெற்றிருக்கின்ற அந்த காந்திமதி என்ற உன்னுடைய அரிய மகளை, அருகிலே இருக்கின்ற மதுரையை ஆண்டு வருகின்ற சுந்தர பாண்டியனுடைய பையன் ஆண்மகன் அந்த உக்ரவர்மனுக்கு நீ மனமுடிப்பாயாக, அவர்கள் வந்து உன்னை பெண் கேட்பார்கள் என்று முன்கூட்டி அறிவித்தார். அவ்வாறு சொன்ன உடனே சுவாமியே சொல்லிட்டார், இதில் நாம் மானமரியாதையெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆகவே இந்த பெண்ணை அழைத்து கொண்டு மதுரைக்கு செல்வோம் என்று அவன் ஆரம்பித்தான். இப்படி விதிக்கு விதியை மீறி ஒரு செயல் நிகழறதுன்னா அது பிரேமையினால நிகழுது, சுவாமி சொல்லிட்டாங்கிற காரணத்தால் நிகழறது என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம்.